الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا، وزدني علما، اللهم فقهني في شريعتك وعلمني دينك وسنة نبيك صلى الله عليه وسلم. قال المصنفون رحمهم الله: المسألة الرابعة الحقوق الزوجية. المسألة الرابعة من الباب الثاني في النكاح الحقوق الزوجية. إذا وقع عقد النكاح صحيحا ترتب عليه كثير من الحقوق بين الزوجين. دنيا திருமணத்தினுடைய பாடத்தை படித்து வருகிறோம். அதில் இரண்டாவது பகுதி, இரண்டாவது பாடத்தை நாம் படிக்கின்றோம். இரண்டாவது பாடத்தில் நான்காவது சட்டம். இந்த நான்காவது சட்டத்தில் கணவன் மனைவியினுடைய கடமைகள் உரிமைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமண ஒப்பந்தம் எந்த விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இல்லாமல், அதாவது யாருக்கு யார் ஹலாலோ, புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் திருமணம் நடந்திருக்குமே ஆனால் வலி சாட்சிகள், அதே போல இரு ஹலாலானவர்களுக்கு மத்தியில், இதுக்கு பேர் தான் அல் அகது சஹீஹ், சரியான ஒப்பந்தம் என்று சொல்லப்படும். இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குமே ஆனால் அது அல் அகதுல் ஃபாசி, அதாவது நிறைவேறாத பாத்தில். ஃபாசி என்று சொன்னால் கெட்டு போனதுன்னு அர்த்தம். அப்ப நிறைவேறாத ஒப்பந்தம் என்று சொல்லப்படும். நிக்காக முடிப்பதற்கு இருவருக்கும் இடையில ஹுர்மத், அந்த தடுக்கப்பட்ட காரணம் இருக்கக்கூடாது. நம்ம படிச்சோமா இல்லையா, அல் முஹர்ரமாத், திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்று. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்ல இல்லாம, சரியா, இருவருக்கும் இடையில எந்த விதமான அந்த ஹுர்மத் இல்லாமல் இருக்கும் பொழுது, இரண்டு திருமணம் முடிப்பதற்கு ஹலாலான இருவர்கள் வலியை கொண்டு, சாட்சிகளை கொண்டு, மகரை கொண்டு திருமணம் நடந்திருக்குமே ஆனால் அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு பெயர் அல் அகது சஹீஹ், சரியா? இப்ப இந்த திருமணம் இப்படி சரியான ஒப்பந்தத்தை கொண்டு நிறைவேறுமே ஆனால் கணவனின் மீது பெண்ணுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, பெண்ணின் மீது கணவனுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை பற்றித்தான் நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். இந்த நான்காவது சட்ட விளக்கத்தில் முதலாவதாக பெண்ணுக்குரிய ஹக்குகள், பெண்ணுக்குரிய உரிமைகள். பெண் தன்னுடைய கணவனிடமிருந்து என்னென்ன ஹக்குகளை அவள் பெற்றுக்கொள்ளலாம், எதிர்பார்க்கலாம், இதை நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பெண்ணுக்காக கணவனின் மீது இரண்டு விதமான கடமைகள் இருக்கின்றன. இதை நம்ம அடுத்து நீண்ட ஒரு பட்டியலா போடுவோம். ஒன்று ஹுகூகுன் மாலியத்துன், பொருள் சார்ந்த உரிமைகள் கடமைகள். இரண்டாவது ஹுகூகுன் மனவியத்துன், பொருள் சாராத உளரீதியான மனரீதியான கடமைகள் உரிமைகள். இப்படி இரண்டு வகையாக பெண்ணுக்குரிய ஹக்கை நமக்கு அறிஞர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். இப்போ பொருள் சார்ந்த கடமைகள் என்றால் எப்படி? உதாரணமாக நேற்று நாம் பேசியதை போன்று பெண்ணுக்கு ஹக் உரிமை இருக்கிறது, தன்னுடைய கணவனிடம் மஹரை கேட்டு பெறுவது. அதுபோன்று ஒவ்வொரு மாதமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒவ்வொரு நாளுமோ தன்னுடைய செலவுக்குரிய அந்த பொருளாதாரத்தை கணவனிடமிருந்து பெறுவது. அந்த செலவுகளில் உடை, உறைவிடம், அது போன்று உணவு, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பொருள் சார்ந்த ஹக்குகள். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட, மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகள் ஹக்குகள். இரண்டாவது பொருள் சார்ந்த மனரீதியான ஆன்ம ரீதியான ஹக்குகள். அவற்றுக்கு உதாரணம் எப்படி? அந்த கணவன் அந்த பெண்ணோடு நீதமாக நடந்து கொள்வது, அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அதுபோன்ற அந்த பெண்ணிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அன்பாக நடந்து கொள்வது, அந்த பெண்ணுக்குண்டான அந்த மரியாதையை கண்ணியத்தை கொடுப்பது, இதெல்லாம் மன ரீதியாக ஹுகூக்குன் மானவியத்தின் என்று சொல்லப்படும் பொருள் சார்ந்த மன ரீதியான கடமைகள். இப்படி இரண்டு விதமான கடமைகள் இருக்கின்றன ஒரு பெண் தன்னுடைய கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு. இதை கொஞ்சம் நம்ம விரிவா பார்ப்போம். முதலாவதாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடமிருந்து தனக்குரிய மஹரை அவள் பெற்றுக்கொள்ளலாம். இது அவளுடைய ஹக்கு. கணவன் மஹரை குறிப்பிட வேண்டும், மஹரை கொடுக்க வேண்டும். அவன் தர மறுக்கின்ற பட்சத்தில் அந்த தன்னுடைய உரிமையை அவள் கேட்டு பெறுவதற்கு, அப்போதும் அவர் மறுப்பாரேயானால் நீதிபதியிடம் வரை செல்வதற்கு அந்த பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறது. 4வது அத்தியாயத்தின் 4வது வசனம், நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை, நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை கண்டிப்பாக கட்டாயமாக மனமுவந்து கொடுத்து விடுங்கள். அப்ப இந்த வசனம் ஆண்களுக்கு கட்டளையாக சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் ஆண்களுக்கு கட்டளையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று. சரி, அப்படி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, ரெண்டு வார்த்தையை கவனிக்கிறோம். ஒன்னு சதுகா திகின, அவர்களுடைய மகர்களை, அவர்களுடைய மகர்களை சொல்லி. அப்ப இந்த இடத்துல சதுகாத்தி அப்புறம் ஹுன்ன, அப்ப அவர்களுடைய மகர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு உரிமையான, அவர்களுக்கு உரிமையான மகர்கள். அப்ப மகர் கொடுக்க வேண்டியது உங்க கடமை, ஆனா அது யாருக்குள்ள ஹக்கு, அது மனைவிக்குள்ள ஹக்கு. எப்படி, ஒரு செல்வந்தன் ஜகாத்து கொடுக்கணும், ஒரு செல்வந்தன் ஜகாத்து கொடுக்கணும், ஆனா ஜகாத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த செல்வம் யாருடைய ஹக்கு, ஏழையினுடைய ஹக்கு. நம்ம ஏற்கனவே ஜகாத்து பாடத்தில் படிச்சிருக்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்ன கூறுகிறார்கள், ஒரு செல்வந்தனிடத்துல ஜகாத்துடைய காசு இருக்குமே ஆனால் ஒரு ஏழை போய் அதை பறிச்சுக்கிட்டு வந்துடலாம், ஒரு ஏழை போய் அதை பறிச்சுக்கிட்டு வந்துடலாம், அவர் பாக்கெட்ல கை விட்டு அந்த காசை எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப கொடுக்கிறது இவர் மேல கடமை, ஆனா கொடுக்கப்படக்கூடியது யாருக்குள்ள ஹக்கு, அது வாங்கக்கூடியவர்கள் ஜக்காத்துல, ஏழையினுடைய ஹக்கு. இப்ப இங்க யாருடைய ஹக்கா இருக்குது, அது மனைவியினுடைய ஹக்கா இருக்குல. நீங்கள் அவர்களுடைய மகர்களை, அவர்களுடைய மகர்களை. அப்ப அவர்களுடைய சொல்லும் போது என்ன அர்த்தம் இருக்கு, அவர்களுக்குரிய, அவர்களுக்கு சொந்தமான. புரியுதுங்களா? அடுத்து நெஹ்லத்தன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நெஹ்லத்தன் என்றால் என்ன, ரெண்டு அர்த்தம் நம்ம நேற்று சொன்னோம். ஒரு அர்த்தம் என்ன, ஃபரீபத்தன், கட்டாயமாக்கப்பட்டது. இது எது, மகர் கொடுக்கிறது கட்டாயமாக்கப்பட்டது. இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னோம், மனமுவந்து கொடுத்து விடுங்கள். அப்ப இது உங்க மேல கடமையான ஒன்று, இது உங்களுக்கு சொந்தமானதல்ல. யாருக்கு சொந்தமானது, இதை உங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பெண்ணுக்கு சொந்தமானது. அதனால இதுல நீங்க கருமித்தனம் காட்டாதீங்க, கொடுக்கிறோமே என்று மனதில் நீங்க எந்த விதமான சஞ்சலப்படாதீங்க, சந்தோஷமா கொடுங்கன்னு சொல்லி. இது போக மற்ற ஆதாரங்களும் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆக ஒரு பெண்ணுக்கு கணவனின் மீது இருக்கக்கூடிய முதல் கடமை என்ன, மகர். புரியுதுங்களா? சோ இதுல இன்று மக்கள் அதிகமா அலட்சியம் செய்யறாங்க. அந்த அலட்சியம் எந்தெந்த வகையில நடக்குது, அதுல என்னென்ன தப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம நேற்று விரிவா பார்த்துட்டோம். இரண்டாவது, இந்த இரண்டாவது கடமைகள்ல மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அந்நஃபகா, இரண்டாவது அல் கிஸ்வா, மூன்றாவது அஸ்ஸுக்னா. அந்நஃபகா என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி உண்பதற்கு சாப்பிடுவதற்கு என்ன தேவையோ, அதுபோன்று நோயாளியாக இருந்தாலேயானால் அவளுடைய மருந்துக்கு என்ன தேவையோ, அதற்குரிய செலவுகளையோ அல்லது அந்த பொருளையோ கணவனிடமிருந்து அவள் பெற்றுக்கொள்வது, இது நஃபகா. சரியா? இரண்டாவது கிஸ்வா, டிரெஸ். டிரெஸ் சொன்னா நீங்க இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது, இந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கீங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கிறீங்க, ஒரு ரெடிமேடு கடை வைக்கிற மாதிரி இல்லையா, அப்படித்தானே உடுத்துறாங்களோ இல்லையோ. நேராக பீரோவை திறந்தா மேல் ரேக்கிலிருந்து கீழ் ரேக்கு வரைக்கும் அது பத்தாது, அப்புறம் அடுத்த பீரோ, இப்படியே வீடு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போகாத வரைக்கும் இன்னொரு ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு பழசாக போகிற வரைக்கும் இன்னொரு ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க. அப்படியே ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் உடனே என்ன செய்வாங்க, பழைய ட்ரெஸ்ஸை சரி செய்து அதை மற்றவங்களுக்கு சதக்கா கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இது நான் அந்த வருஷம் வாங்கின ட்ரெஸ்ஸு, இது நான் அதுக்கு முன்னாடி அப்போ வாங்கின ட்ரெஸ், இப்படி எக்ஸிபிஷன், அதுக்கு என்ன சொல்லுவாங்களே மியூசியம், என்னது அந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரோ அல்லது பெரிய மன்னரோ அல்லது ஏதாச்சும் ஒரு பெரிய தலைவரோ இறந்து போயிட்டாருன்னா அவர் பயன்படுத்தின சாமான்லாம் வச்சு என்ன செய்வாங்க, இந்த காந்தி இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல மியூசியம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் பயன்படுத்தின சட்டி லோட்டா டப்பா இதெல்லாம் வச்சு மியூசியம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மக்களுக்கு வந்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குதே தவிர கொடுக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் சொல்லிட்டேன், உங்களை சொல்லலைன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா, அவுளியாக்கள் ஆகிய உங்களை நம்ம சொல்லவே இல்லை, பொதுவான ஒரு நிலையை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் யாரும் வந்து கோச்சு கூட, மக்கள் எப்படி சேர்க்கறதுல தான் ஆசை, கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஒரு கணம் நம்ம மூத்தாயிட்டோம்னா என்ன ஆகும் சொல்லுங்க, அந்த காலத்தில் அப்படி போயிருந்தாங்க, இந்த காலத்து என்ன ஆயிரும், என் பிள்ளைங்க அனுபவிக்குங்க இப்படி. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, அச்சு மூத்தா போயிட்டா என்ன செய்யறது, இவ்வளோ போய் கேள்விக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு பயந்து பெரும்பாலானது தர்மம் பண்ணாங்க. இப்ப நீங்க போயிட்டு இப்படி சேர்த்து வச்சிருக்கிறீங்களே, திடீர்னு மூத்து வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதான் என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்களே. ஆக கூடி தன்னுடைய மருமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன இல்ல ஆசை, தன்னுடைய மருமைக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, கத்திமூலி அன்புசிக்கும், உங்களுக்காக மருமைக்கு நீங்கள் முற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஒமா துக்கத்திமூலி அன்புசிக்கும் மின் ஹைரின் தஜிதூஹு இந்தல்லாஹி ஹுவ ஹைரன் வ அஅஸம அஜ்ரா, நீங்கள் எதை உங்களுக்காக மறுமைக்கு மறுமையிலே சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்திலே நன்மையாகவும் சிறந்த கூலியாகவும் பெறுவீர்கள். வல் தம்புர் நஃப்சுன் மா கத்தமத் லி கதின், ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமைக்காக அது எதை சேர்த்து வைத்திருக்கிறது முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். நல்லா சொல்றோம், அப்ப எது நம்ம மறுமைக்காக சேர்த்து வச்சிருக்கிறது நமக்காக அனுபவிக்க போறது என்ன, நம்ம எதை தர்மம் செஞ்சிட்டோமோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோமோ அது மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. அப்ப ஆயிஷா ஆடு அறுத்தமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யார சூழல்லாம் என்ன, ஏதாவது எல்லாத்தையும் தர்மம் கொடுத்துட்டீங்களா, என்ன இருக்கு நமக்குன்னு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு அப்படின்னாங்க. புரியுதா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை எப்படி கரெக்ட் சரி செய்யறாங்க பாருங்க. இது வந்து ஒரு பொதுவா நார்மலான சிந்தனை, என்ன சிந்தனை, கொடுத்தது மற்றவங்களுக்கு போயிருச்சு நமக்கு என்று வைத்துக் கொண்டது நமக்கு இருக்குங்கிறது ஒரு பொதுவான சிந்தனை. அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எப்படி அதை கரெக்ஷன் செய்யறாங்க, இந்த காலத்தில் கரெக்ஷன் செஞ்சா சண்டை வந்துடும், புரியுதுங்களா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இல்ல ஆயிஷா, எதை கொடுத்துட்டோமோ அதை நமக்கு, எதை கொடுத்துட்டோமோ அது நமக்கு, எது நமக்குன்னு வைத்துக் கொண்டோமோ அது நமக்குள்ளதல்ல, அதாவது மறுமையை கவனித்து. ஸோ இந்த நேரத்தில் இந்த ஒரு பாடத்தை படித்ததுனால தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலமெல்லாம் செல்வத்தை சேர்க்காதவர்களாகவே இருந்தார்கள். ஹலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஹலீஃபாக்கள்கிட்ட இருந்து மூட்டை மூட்டையாக தங்க காசும் வெள்ளி காசும் வரும், எப்படி வரும், எண்ணி இல்லை, எப்படி வரும், மூட்டை மூட்டையாக வரும். அன்றைய சாய் மாலை பொழுது வருவதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் தர்மம் கொடுத்து முடிச்சிடணும். அன்றைய மாலை பொழுது வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் மதினாவுடைய ஏழைகளுக்கு பங்கு வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு தடவை நோன்பு வச்சிருந்தாங்க, அப்ப சாயந்தர நேரத்தில் ஏதாவது இஃப்தாருக்கு செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய அடிமை பண்ணிடத்துல சொல்றாங்க. இஃப்தாருக்கு செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து அவங்க சஹர் சாப்பிடல அல்லது முந்தைய நாள் இஃப்தார் சாப்பிடல, அந்த அளவுக்கு பசி ஆயிட்டாங்க. அப்போ அடிமை பெண் சொல்றாங்க, அம்மா என்ன வீட்டில் இருக்குது, அதான் வந்ததெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களே, எதை வச்சு நான் இஃப்தார் ரெடி பண்றதுன்னு சொல்லி. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏன் என்னை இப்படி பழிக்கிற, நீ முன்னாடியே ஞாபகப்படுத்திருக்கலாம்ல, அல்லது ஏதாவது சிலதை நீ எடுத்து வச்சிருக்கலாம்னு சொல்லி. மாவியார் ரலியல்லாஹு அன்ஹாட்டிலிருந்து மூட்டை வந்துச்சு தங்க காசு காலையில், அன்றைய மாலை பொழுதுக்குள்ளார எல்லாத்தையும் தர்மம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சோ இவங்க எல்லாம் நாளைக்கு ஆகிரத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க, எப்படிமா போவாங்க, எப்படி போவாங்க, ரொம்ப சந்தோஷமா போவாங்க. ஏன்னா எல்லாமே அங்க சேர்த்திருக்கு. இப்ப எப்படின்னா ஒருத்தர் போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாருமா, வெளிநாட்டுல சம்பாதிக்கிறார், சம்பாதிக்கிறவர் என்ன செய்யறாரு, அங்கேயே தினைக்கும் கபாபு தந்தூரி, தினைக்கும் மந்தி பிரியாணி, தினைக்கும் வந்து சிக்கன் பிரியாணி, தினைக்கும் புலாவ் பிரியாணி, தினைக்கும் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் தினைக்கும் ட்ரெஸ் வாங்குறது, தினைக்கும் அந்த பொருளை வாங்குறது, இந்த பொருளை வாங்குறதுன்னு சம்பாதிக்கிற காசெல்லாம் அங்கேயே தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அங்க சம்பாதிக்கிற காசுல தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு செலவு பண்றார், மற்ற காசெல்லாம் இங்க தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல அனுப்புறாரு, தன்னுடைய தந்தை இடத்திலேயோ தாய் இடத்திலேயோ மனைவி இடத்திலேயோ பிள்ளைகள் இடத்திலேயோ அனுப்புறாரு. இப்ப இந்த பிள்ளையோ தந்தையோ தாயோ யார் அவருடைய காசு வாங்குறாங்களோ அவருக்காக நிலம் வாங்கி வைக்கிறாங்க, அவருக்காக வீடு கட்டி வைக்கிறாங்க, அவருக்கு வருமானம் வர்றதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு சொத்து வாங்கி வைக்கிறாங்க, அப்புறம் மிச்ச காசு எல்லாம் அவருக்காக வேண்டி சேவிங் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் ஊர் முடிச்சுட்டு வரும், ஊர்ல இருந்து சாரி அந்த வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது, வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது எப்படி வருவாங்க, யார் எப்படி வருவாரு, சந்தோஷமா வருவார். ஏன், இங்க வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம பின்னாடி காலத்துல போய் சந்தோஷமா வாழ்வதற்கு நமக்கு வீடு இருக்கு, வருமானம் வர்றதுக்கு சொத்து இருக்குது, செலவு பண்றதுக்கு கையில காசு இருக்குன்னு சந்தோஷமா வருவார். அவர் எப்படி வருவாரு, அவ்வளவுதான், டென்ஷன் ஆரம்பமாயிடும், ஊர்ல போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு வர்றதுக்கே பிடிக்குமா, முதல்ல சொல்லுங்க பாக்கலாம், பிடிக்காது. இதே நிலைமை தாங்க நமக்கு ஆகிறதுக்கு. இன்னைக்கு நம்மள ரொம்ப பேருக்கு ஆகிறதுக்கு போறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன், நல்லா தெரியும் அங்க போனா நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, ஒண்ணுமே எப்படி போக மனசு வரும். சஹாபாக்களுக்கு அங்க நிறைய சேர்த்து வச்சிருந்ததுனால அங்க போறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. எங்க போறதுக்கு, ஆகிறதுக்கு போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அபூ தல்ஹா வராரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஆயத் இறக்கினா நாம்ல, ஆமா, லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்புன், உங்களுக்கு விருப்பமானதை தர்மம் செய்கின்ற வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு சொல்லி, ஆமா யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பைருஹா தோட்டம் தான் ரொம்ப பிடிச்சமானது, நான் அதை சதகா கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு சஹாபி வர்றார், அபு தஹ்தா, ரெண்டுமே புகாரியுடைய அறிவிப்பு. அவர் வர்றார், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு ஆயத்து கேள்விப்பட்டேன், இப்போ ஒருத்தர் ஓதினார், என்ன ஆயத்து கேள்விப்பட்டீங்க, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுப்பதுன்னு அல்லாஹ் கேட்கிறானாம்ல, ஆமா யார் ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த பேரிச்சம்பழம் தோட்டம், அதை நான் அல்லாஹ்க்கு கடனா கொடுத்துட்டேன். எவ்வளவு பெரிய சொத்து, ஆனா ஏன், நல்லா தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் எதை அல்லாஹ்வுக்காக கொடுத்தோமோ அதுதான் நமக்கு மறுமையில் உள்ளதுன்னு சொல்லி. அப்ப ஆடைன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஆடைமா, ஒரு ஆடை போடுறதுக்கு ஒரு ஆடை மாத்துறதுக்கு அவ்வளவுதான். மாசம் மாசம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, போகும்போதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடு, அப்படி கிடையாது. புரிஞ்சுன்னா கடமை, அதுக்கு மேல அவர் வாங்கி தர்றாருன்னு சொன்னா அது அவருடைய விருப்பமே தவிர, ஒரு பெண்ணு டிமாண்ட் செய்வதற்குண்டான அளவு பத்தி நம்ம இங்க சொல்றோம். போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ், அப்புறமா மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ், ரெண்டு ட்ரெஸ் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும் பொழுது அவங்க ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போறாங்க, அப்ப ராத்திரில அவங்களுக்கு இஹ்திலாம் ஆயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த ட்ரெஸ் அலசி போட்டுட்டு குளிச்சுட்டு போய் ஒரு மரத்தடியில போய் ஒளிஞ்சு உட்காந்துருந்தாங்க. காலையில சுபூ துளு வைக்கணும், கலீஃபாவை காணும், இமாமை காணும், எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அமர் பின் ஆஸ் சொல்றாரு, அவர் தான் கொஞ்சம் துணிவான ஆளு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசுறது, எங்க உங்க கலீஃபாவை காணோம் இமாமை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன்னு. போனா ஒரு மரத்துக்கு பிறகு, மரத்துக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. என்ன கலீஃபா அமீருல் முஃமினீன், நீ உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன சரி, ஆமாம்பா அமரு, குளிப்பு கடமையாயிருச்சு, குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அலசி போட்டுக்கிறேன், கொஞ்சம் உலர்ந்துட்டோம், போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அமர் பின் ஆஸ் சொல்றாரு, கலீஃபா மக்கள்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நீண்ட நேரம் தொழு வைப்பாங்க, நான் ட்ரெஸ் வச்சிருக்கேன் கொண்டாந்து தரேன், அதை போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப கலீஃபா சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அமர் பின் ஆஸ் திரும்பினார்ல, கொஞ்ச நேரத்தில் அமரே கொண்டு வராத கொண்டு வராத, இரு இரு இதையே நான் போட்டு வந்துடுறேங்கிறாங்க. அந்த ஈரமான ட்ரெஸ்ஸையே திரும்ப மேல போட்டுக்கிட்டு வந்து மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மக்கள் நினைத்துவிடக் கூடாது ஹலீஃபாவிடம் இரண்டு ஆடுகள் இருக்கின்றன என்று. மக்கள் நினைத்துவிடக் கூடாது ஹலீஃபாவிடம் இரண்டு ஆடுகள் வைத்திருக்கிற ஹலீஃபா இரண்டு ஆடுகளை வைத்திருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்தாங்க மக்காவுக்கு. மொத்தமா ஹஜ்ஜில் செலவு பண்ண காசு எவ்வளவு? வெறும் 16 திருகம் தான். 16 திருகத்தில் ஹஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த சம்பவத்தை அறிவிக்கும் பொழுது சம்பவத்தை கேட்கக்கூடிய மாணவர்கள் கேட்கிறாங்க அறிவிப்பாளர்கிட்ட, அப்ப உமர் எங்க தங்கினாரு என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லி. எங்கேயாவது மரத்தடியில படுத்துப்பாரு, எது கிடைக்குதோ பேரு தமிழா அதுக்குதோ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு ஹஜ் எவ்வளவு ஆயிடுச்சு, எல்லாத்துலயுமே நம்ம வந்து 5 ஸ்டார். என்னங்க என்ன ஸ்டாரு? சாக்லேட்லயும் 5 ஸ்டாரு, அப்புறம் என்ன தங்குறதுலையும் 5 ஸ்டாரு, சாப்பாடு வந்து எப்படி இருக்கணுமா? இங்கே இருந்து இது வரைக்கும் சாப்பாடு இருக்கணும், மனுஷனா மாடான்னு தெரியல. என்னம்மா சாப்பிட்றதுக்கு எவ்வளோம்மா? இவ்வளோ போதும்ல, பத்தாதா? பிஹஸ் பிபுனி ஆதம லுக்கை மாத்தும் யுக்கிம்னா சொல்பகு, தன்னுடைய முதுகை நிமிக்கக்கூடிய அளவுக்கு சில கவலங்கள் போதுமான இல்லையா? இப்போ எல்லாமே இப்படி போயிருச்சு, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதாவது ஆடம்பரங்களுக்கும் அனாவசிய தேவைகளுக்கும் நம்ம அடிமையாயிட்டோம், பழகிட்டோங்கிறது இல்லை, இப்போ எப்படி ஆயிட்டோம். அது இல்லாமல் நம்மளால இல்லை இருக்க முடியாத அளவுக்கு நிலமாயிருச்சு, மாற்றணும் நம்ம. அதுக்கு தானே படிக்கிறோம் இல்லையா? படிச்சுட்டு போய் திரும்பவும் அப்படி இருந்தா பிரயோஜனம் இருக்கா? மூன்றாவது சுக்னா, ரெண்டாவது அடிப்படை, ரெண்டாவது பாயிண்ட்ல மூணாவது விஷயம். ரெண்டாவதுல மூணு விஷயம் இருக்குன்னு சொன்ன, என்ன நஃபகா, இரண்டாவது என்ன கிஸ்வா, மூன்றாவது சுக்னா, அதாவது தங்க வைக்கணுங்க. மனைவிக்கு வீடு கொடுக்கணும், யார் வீடு கொடுக்கணும்? கணவன் வீடு கொடுக்கணும். யார் இல்ல அசரஜி, யார் இல்ல கீழக்கரை அதெல்லாம் மட்டும் காயல் பட்டதுல யார் வீடு கொடுப்பா? யாருமா? மனைவி கொடுப்பாங்க. அதாவது மனைவியுடைய அத்தா யாருக்கு கொடுப்பாங்க? மாப்பிள்ள வீட்டுக்கு. ஒரு ஷேக் ஒருத்தங்க இருந்தாங்க அப்துல் காதர் மதினி, அவர் சொல்லுவாப்ல, நான் காயல் பண்ணதுல கொஞ்ச நாள் உஸ்தாதா இருந்தேன். காலையில ஒருத்தர் பாப்பாராம், ஒரு தெருலேருந்து வருவாராம், உஸ்தாதை சந்திப்பாராம். உஸ்தாத சாயந்தரம் பாடம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஆப்போசிட் சைட்லேருந்து வருவாராம். தினைக்கும் இதான் ரெண்டு பேருக்கு சந்திப்பு. ஷேக் அப்துல் கதர் மதினி கொஞ்சம் ரொம்ப சிரிப்பாக பேசுறவங்க. அவர் வேணுகிறேன் ஒரு நாள் கேட்டால் அதே தானே நிலைமை. ரெண்டாவது நாள் எங்கேருந்து வர்ற? என் பஞ்சாதி வீட்டிலேருந்து வர்றேன் அப்படிம்பாராம். சாயந்தரம் பார்க்கும்போது சரி ஆமாம் எங்கே போகிற, காலையில் பார்க்கும்போது எங்கேருந்து வரேன்னு கேட்டால் ஒய்ஃப் வீட்டிலேருந்து வர்றேன். எங்கே போகிறேன்னு கேட்டால் அம்மா வீட்டுக்கு போறேன். திரும்ப சாயந்தரம் பாப்பாரு, எங்க இருந்து வர்ற? எங்க அம்மா வீட்டுல இருந்து வர்றேன். எங்க பா போற? என் மனைவி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. இதே பொழுது என்ன அல்லாதான் போதுமா? நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நிம்மதியா இருக்கலாம்ல, சொல்லுங்க. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? சில வீட்டுல வந்து ரெண்டு மூணு பெண்கள் இருப்பாங்க. அப்ப ரெண்டு மூணு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? அந்த ரெண்டு மூணு பெண்களுடைய புருஷன் யாருதான் எங்கதான் இருப்பாங்க? அந்த வீட்டுலதான் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, காலையில் ஆனவுடனே எல்லாரும் வந்து அங்க திண்ணையில் வந்து உட்காந்துடணும். எங்க புருஷன்மார்களுடைய மீட்டிங் எல்லாம் எங்க இருக்கும்? அந்த வாசல் ஹால் இருக்குல்ல, வாசல்ல ஒரு ஹால் வச்சிருப்பாங்க அந்த ஊர், அங்க வந்து உட்காந்துக்கணும். அங்கிருந்து என்னங்கன்னு சத்தம் வரும், அந்த சத்தம் யார் சத்தம்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவர் குரல் கொடுக்கணும். ஆ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய வரும், அதை தூக்கிட்டு இவர் கடைக்கு போகணும். அப்புறம் என்னங்கன்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்ப அடுத்தவங்க வந்து போகணும், அப்புறம் அந்த சத்தத்துக்கு ரெகனைஸ் பண்ணி யாரு கூப்பிடுறாங்களோ யாரை கூப்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளரப்பணும், வெளியே வரும். அதோட முடிஞ்சு போச்சுக்காது. இது என்னங்க பொழப்பா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாதான் பாதுகாக்கணும். எப்படிதான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை பழகிறதுக்கும் என்ன அதுல வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கும் எனக்கு தெரியல. இதுல வேற வந்து சொல்லுவாங்களாம், அந்த காலத்துல எதுக்கு இப்படி வச்சாங்கன்னா மாமியார் கொடுமை பண்ணாங்களாம். எப்படி? அதாவது தப்பு செய்யணும், தப்ப நியாயப்படுத்தணும்ல, என்னமா மாமியார் என்ன செய்யறாங்களா? கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கு தனி வீடு போயிடுங்க ஏமா. அதாவது ஒரு பாடம் வேற நிறைய இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிடிச்சிங்களேன், பெண்களுக்கு பெண்களே எதிரி, நான் நிறைய சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பெண்களுக்கு பெண்களே பிரச்சனை. நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எல்லாத்திலையுமே யார் பேர் தான் அடிபடும்? என்னம்மா இப்போ புருஷன் தனி கொடுத்துன்னு போனார்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த பத்தியா வந்தா என்ன செஞ்சிட்டார், அம்மாட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுட்டு போயிட்டா பத்தியா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யார் சொல்வா இத? அதே மாமியாவும் அப்படிதான் செஞ்சிருப்பான். புரியல உங்களுக்கு? அவ மட்டும் யோக்கிய மாதிரியும் என்ன, அதேதான் அப்படியே. இது எப்படி வரும் சொன்னா, அந்த ராட்டன் இருக்கு பாருங்க, ராட்டன் பாத்தீங்களா, மேல இருக்கும், அப்புறம் என்ன வரும், கீழே வரும், கீழே வந்து அப்புறம் என்ன ஆகும், மேல. இதேதான் ரொட்டின் வாழ்க்கை. பெண்களால் பெண்களுக்கு பிரச்சனை, பெண்களால் பெண்களுக்கு ஆபத்து, பெண்களை கூட சொல்றது பெண்கள், இப்படியும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது என்னைக்காவது போய் முடியுமா? ஆகிறத்து போனாதான், மறுமைக்கு போனாதான் முடியும். கவனியம் ஸல்லல்லாஹு அலைஹி நபி. எதுக்கு நம்ம சொல்றோம், மார்க்க கல்வி படிக்கிற நீங்களாவது முடிந்த அளவு மறுமையை நினைத்தோம் என்றால், ஆகிறத்தை நினைத்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய சட்டம் என்று நம்ம உறுதி வைப்போமே ஆனால் கண்டிப்பா முடியும். நம்ம நப்சு மேல காலை வைக்கணும், புரியுதா? நம்ம என்ன செய்யறோம், நப்ச நல்ல பஞ்சு மெத்தையில பட்டு விரிப்புல போட்டு தாளாட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை கீழே போட்டுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாங்கம்மா, சூரா அல் பக்ராவுடைய 233வது வசனம், ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வல் வாலிதாது யுர்திஉன அவ்லாதஹுன் ஹவ்லைன் காமிலைன் லிமன் அராத அன் யுதிம்ம அர்ரதாஅ வஅல அல் மௌலூத் லஹு தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அவர்கள் பால் கொடுப்பார்கள் பரிபூர்ணமாக 2 ஆண்டுகள். இது அதிகப்படியான அளவு. 2 வருஷத்துக்குள்ளான பால் குடி மறக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினால் செய்யலாம், ஆனால் அதுக்கு மேல கொடுக்க கூடாது. லிமன் அராத யுதிம்மர்ரதா, சரி. இப்ப அலல் மௌலூதி லஹு, யாருக்காக குழந்தை பெற்றெடுக்கப்பட்டதோ, அதாவது யாரு, தந்தை, புரியுதுங்களா? அப்ப தந்தையை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான், தந்தையை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான், அலல் மௌலூதி லஹு, யாருக்காக குழந்தை பெற்றெடுக்கப்பட்டதோ, புரியுதுங்களா இல்லையா? அப்ப குழந்தையினுடைய முழுமையான ஹக்கு யாருக்குரியது, தந்தைக்கு உரியது. திருமணத்தில் இருந்தாலும் சரி, திருமணத்தை விட்டு விலகினாலும் சரி, கணவனுடைய பெயரை தான் அந்த குழந்தையோட சேர்க்கணும். இப்ப என்ன செய்யறாங்க மக்களுடைய கலாச்சாரம், ஒன்னு தலாக் வாங்கிட்டு போயிட்டாலோ அல்லது குலா வாங்கிட்டு போயிட்டாலோ, தன்னுடைய அந்த தன்னுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு தந்தைய முழுசா மறக்கடிச்சிடறாங்க, சரியா? அடுத்த தப்பு என்ன செய்யறாங்க, அந்த தந்தையுடைய பெயரை எடுத்துட்டு அந்த பொண்ணு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாங்க பாருங்க, அந்த பெயரை கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு பின்னாடி சேர்க்கிறாங்க. இப்படி செய்யக்கூடிய பெண்ணு தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, வாழ்நாளெல்லாம் நோன்பு வச்சாலும் சரி, சொர்க்கத்துக்கு போகவே மாட்டார். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய தந்தை அல்லாத வேறொருவரின் பக்கம் தன்னை இணைத்துக் கொள்வாரோ அவர் மீது சொர்க்கம் ஹராமாகிவிடும். புரியுதா இல்லையா? அந்த பிள்ளைக்கு இந்த செயலை செய்வதற்கு யார் காரணமா இருந்தார், தாய், புரியுதா இல்லையா? அவளும் அந்த சட்டத்துல வருவா. இது இன்று காஃபிர்களுடைய நாட்டில், இஸ்லாம் அல்லாத நாடுகள்ல பெண்கள், முஸ்லிம் பெண்கள் செய்யக்கூடிய பெரிய மகா தப்பு. புரியுதுங்களா? நீங்க தலாக்கு வாங்கிட்டு போயிட்டாலும் குலா வாங்கிட்டு போயிட்டாலும், பிறந்த குழந்தை யாருடைய குழந்தை, தந்தையுடைய குழந்தை. அந்த தந்தை பார்ப்பதற்கோ, அந்த தந்தை வந்து அந்த குழந்தைக்கு செலவு செய்வதற்கோ தடுக்கக்கூடாது. மௌத்தாகிற வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பேரோட யாரு தான் இருக்கும், அந்த குழந்தைக்கு யார் தந்தையோ அவருடைய பேர் தான் இருக்குமே தவிர பெயரை மாற்றுவது கூடாது. ஒட்டுமொத்தமாக இதை வந்து வேண்டும் என்று ஹலாலாக்கி செய்தார்கள் ஆனால் இஸ்லாமை விட்டு வெளியே போயிடுவாங்க. மிக பயங்கரமான பாவம் இது. சூரத்துல் அஹ்சாபுடைய முதல் வசனத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப கடுமையா எல்லாம் சொல்றான், ரொம்ப கடுமையா எல்லாம் சொல்றான். தந்தை பேரே தெரியலனா கூட வச்சுக்கொள்ளுங்களேன், போர்ல குழந்தை கிடைச்சிருது என்ன செய்யுது, அப்ப கூட என்னுடைய மகன் சொல்லக்கூடாது, என்னுடைய நண்பன், என்னுடைய பொறுப்பில் உள்ளவன் தான் சொல்லணுமா, தன்னோட சேர்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப இன்றைக்கு சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க, குழந்தை இல்லாதவங்க பிள்ளைகளை போய் எங்கேயாவது வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் அம்மா, நான் தான் இவர் தான் உன் அத்தான்னு சொல்லி அதுக்கு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் போட்டு கோர்ட்டு போட்டு எல்லாமே போட்டு அந்த குழந்தைக்கு அது எதையுமே சொல்லாம தங்களுடைய சொந்த புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. புரியுதா? அன்லஸ் பால் கொடுத்துட்டாங்கன்னா வேற விஷயம், தான் மூலமாகவோ அல்லது தன்னுடைய சகோதரிகள் மூலமாகவோ அல்லது இவருடைய மாமிகள் மூலமாகவோ இவருடைய தாயின் சகோதரிகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில பால் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மகரம் ஆயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா மகரம் ஆகவே மாட்டாங்க. புரியுதுங்களா? பொம்பளை பிள்ளையா இருந்தா அந்த ஆணுக்கு மஹரம் ஆயிடுவாங்க, இது ஹராம் ஆயிடுவாங்க. புரியுதா? தனிமையில் இருக்கிறது கூடாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அந்த பெண்ணுக்கு அவங்க வந்து கூடாதவங்களா தான் இருப்பாங்க, ஹராமானவங்களா தான் இருப்பாங்க. அதே போல இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அலல் மௌலூதி லஹு, யாருக்காக குழந்தை பெற்றெடுக்கப்பட்டது அவர் மீது கடமை, ரிஸ்குஹுன்ன, அவர்களுக்கு ரிஸ்க்கு கொடுப்பது, உணவு வாழ்வாதாரம் கொடுப்பது, வகிசுவத்துகுன்ன, அவர்களுக்கு ஆடை கொடுப்பது. யாருக்கு ஆடை கொடுப்பது? பிள்ளைகளின் தாய்க்கு, அதாவது தன்னுடைய மனைவிக்கு. அதே போல சூரா அன்னிசாவுடைய 34வது வசனம், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள், அதாவது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அல்லாஹு தஆலா அவர்களில் சிலரை விட மேன்மையாக்கி வைத்திருக்கிறான், அதாவது பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். மேலும் வபிமா அன்ஃபக்கு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களை பெண்களுக்கு செலவு செய்கின்ற காரணத்தினாலும். அப்ப ஒரு பெண்ணுக்கு, அதாவது தான் மனம் முடித்த பெண்ணுக்கு செலவு செய்வது யார் மீது கடமை? யார் மீது? கணவனின் மீது கடமை. பெண்ணு எந்த வகையிலுமே செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். முஆவியா அல் குஷைரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மா ஹக்குஸ் ஸௌஜா, மனைவி கணவனிடம் என்ன உரிமைகளை வாங்கிக் கொள்ளலாம், மனைவி கணவனிடம் என்ன உரிமைகளை கடமைகளை பெற்றுக் கொள்ளலாம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்து துஇமஹா இதா தஇம்த வ அன்தக்ஸுஹா இதா தஸைத, நீ சாப்பிட்டா அவளுக்கு சாப்பாடு கொடு, நீ ஆடை உடுத்தினால் அவளுக்கும் ஆடை அணிவி. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், இப்ப ஒரு ஆண் அவன் பட்னியா கிடக்கிறான் சாப்பாடு இல்லாம, அப்ப மனைவியும் சேர்ந்து பட்னியா இருக்காங்க, அது தப்பு கிடையாது. அவர் உழைக்கணும், வேலையை தேடணும். இப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்னியா இருந்தாங்க, யாரும் பட்னியா இருந்தாங்க, மனைவிமார்களும் பட்னியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு மனைவிமார்கள் பட்னியா இருந்தாங்களா? இல்ல. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரஐனல் ஹிலால் சும்ம ரஐனல் ஹிலால் சும்ம ரஐனல் ஹிலால், ஏற்கனவே சொன்னோம், இப்ப திரும்ப கேட்கிற அதே கேள்விய, பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், எத்தனை மாசம் ஆச்சு? அல் ஹிலால் சொன்னா முதல் பிறை, தலைப்பிறை, ரஐன் அல் ஹிலால் சும்மா ரஐன் அல் ஹிலால் சும்மா ரஐன், மூன்று தலைப்பிறையை பார்த்தாங்க, எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஃபமா ஊக்கிதத் ஃபீ பைத்தினா நாரும், எங்க வீட்டுல அடுப்பே எரிக்கலங்கிறாங்க. யார் சொல்றா? அல்லாஹு அக்பர். இந்த காலத்துல இருந்தா ஐயோ போயா, நீ பட்னியா கிடக்குறா, நானும் மாசம் ஆகுனதுக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? என்ன செய்வீங்க? அம்மா வீட்டுக்கு அடுத்த ட்ரெயின் ட்ரெயினே கிடைக்காது, கூட நடந்தே போகுது, புக்கிங்கே கிடைக்காது, அன்றுசருலையாவது போறேன். அப்ப கேக்குறாங்க, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனார் ஆயிஷா ரழியல்லாஹு அக்கா பையன், அம்மா அப்ப நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி பயந்துருப்பாரு பாருங்க, உருவாக்கு அம்மா எப்படி வாழ்ந்தீங்க நீன்னு சொல்றாங்க. என்ன தண்ணி பேர்ச்சம்பளம் அதான் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, ரொட்டி கபாப் சுட்டாதானங்க அனுப்பியிருக்கணும், என்ன இருந்துச்சு அவங்க வீட்டில்? தண்ணியும் பேரிச்சம்பழமும். அப்புறம் ஏதாவது அன்சாரி பெண்கள் ரொம்ப கருணை உள்ளவங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைச்சி சமைச்சாங்கன்னா எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க, நாங்கள் சாப்பிட்டுப்போம்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க சொர்க்கத்துடைய பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பொதுவாக நான் என்ன சொல்றது, நம்ம சாப்பிட்டதை விட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது என்னம்மா, நம்ம சாப்பிட்டதை விட நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் அதிகமாக இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு பேர் என்னம்மா? பக்கீர் பெட்டி. இந்த பக்கீர் என்ன செய்வார், ஒரு வீட்டில் கொடுப்பாங்க, அதையும் அதில் போட்டுப்பாரு, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவார், என்ன செய்வார், அதையும் தூக்கி அதில் போட்டுப்பாரு, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவார், என்ன செய்வார், அதையும் தூக்கி போட்டுப்பார். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, டிஃபன் மிஞ்சிட்டாலும் அதை தூக்கி வைக்கிறீங்க, மத்தியானம் மிஞ்சிட்டாலும் அதை தூக்கி வைக்கிறீங்க, அப்புறம் ராத்திரி மிஞ்சிட்டாலும் அது தூக்கி, அப்புறம் என்ன அது மிஸ்கின் பெட்டி. அப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹக்கீம் இப்னு முஆவியா அல் குஷைரி ரழியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது மா ஹக்கு ஸௌஜான்னு சொல்லி என்ன சொல்றாங்க, நீ சாப்பிட்டா சாப்பாடு கொடுப்பா, நீ டிரெஸ் போட்டினா அவங்களுக்கு டிரெஸ் கொடுப்பா, அன் தக்ஸுவஹா இதக்த ஸைத. இப்ப இவராலையும் ஒரு புது டிரெஸ் வாங்க முடியாம இருக்காரு, அப்ப ரெண்டு பேருமே பழைய டிரெஸ் போடுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா இவர் மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிறாரு, நல்ல டிரெஸ் போட்டுக்கிறாரு, மனைவியை கவனிக்கிறதே இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, உடுத்துனாங்களா இல்லையா, அதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. இது பெரும்பாவம், இது பெரும்பாவம், புரியுதுங்களா? அடுத்ததாக ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். சரிங்களா, அந்த முதலாவது ஹதீஸ், அதாவது ஹக்கீம் இப்னு முஆவியா அல்குஷைரி ரழியல்லாஹு அன்ஹு, சரி முஆவியா அல்குஷைரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து அபூ தாவூதுல 2142. சரியா, இப்ப ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல 1218, அதாவது ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பயான்ல உள்ளது. சொல்கிறார்கள், வலஹுன்ன அலைக்கும், உங்கள் மீது அந்த பெண்களுக்காக கடமை இருக்கிறது, நீங்கள் அவர்களுக்கு உணவளிப்பதும், வகிஸ்வத்து ஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு நீங்கள் ஆடை அணிவிப்பதும், பில் மஅரூஃப் அழகிய முறையில். அழகிய முறையில்னா என்ன, தான் எந்த தரத்துல உடுத்துறோமோ அதே தரத்துல தான் மனைவிக்கு கொடுக்கணும். இவர் எப்போதுமே டிப் டாப்பா ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறாரு, மனைவிய பக்கீர் மாதிரி வச்சுக்கிறாரு, கூடுமா கூட, புரியுதுங்களா? தான் உடுத்தக்கூடிய உடையினுடைய அதே தரத்துல தான் யாருக்கும் வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு. தான் என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அதே சாப்பாட்டில இருந்து தான் மனைவிக்கும் கொடுக்கணும், புரியுதா? அடுத்து மனைவியினுடைய ஹக்குகளில் மூன்றாவது ஹக்கு, மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கையை வைத்துக் கொள்வது. ஏன், இதன் மூலமாகத்தான் மனைவியை அவர் பத்தினித்தனத்தோடு வைத்துக் கொள்ள முடியும், மனைவியினுடைய ஒழுக்கத்தை அவர் பாதுகாக்க முடியும். மனைவி ஃபித்னாவில் விழுந்து விடுவதிலிருந்து மனைவியை அவர் பாதுகாக்க முடியும். மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு, கணவன்மார்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 222 வசனம், உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள், அந்த காலத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு சிரமமான ஒன்று, அந்த காலங்களில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள், தாம்பத்திய வாழ்க்கையை வைக்காதீர்கள், அவர்கள் சுத்தமாகி விடுவார்களே, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் அவர்களிடத்திலே வாருங்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண் தன்னுடைய மனைவி இடத்துல தாம்பத்திய வாழ்க்கையை வைப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டமாக ஆக்கியிருக்கிறான். அப்ப எந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இடத்துல தாம்பத்திய வாழ்க்கை வைக்காம புறக்கணிக்கிறானோ, அப்ப அந்த பெண்ணுக்கு மார்க்கம் வந்து ஒரு சட்டத்தை கொடுக்குது, பின்னாடி நம்ம படிப்போம். இது வந்து பெண்ணுடைய ஹக்கு, கணவனிடத்துல இத அந்த பெண்ணு கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? அதே போல சூரா நிசா, சாரி சூரா அல் பக்ராவுடைய 223 அடுத்த வசனம், முதல்ல 222, இப்ப 223, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅது ஹர்சக்கும் அன்னாஷிதும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்களாக இருக்கின்றார்கள், ஆகவே நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்களது விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கள். அதுபோன்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 1006 ஹதீஸ், 1006 அதுல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களது மனைவியிடத்திலே தாம்பத்திய வாழ்க்கையை வைப்பதிலும், நீங்கள் உங்களது மனைவியிடத்தில் தாம்பத்திய உறவு செய்வதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இது என்ன, தன்னுடைய ஆசையை ஒருவன் நிறைவேற்றுகிறான், தன்னுடைய ஆசையை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான், இதிலும் எங்களுக்கு நன்மை இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ஆசையை ஒரு மனிதன் ஹராமிலே நிறைவேற்றி கொண்டால் அது அவனுக்கு பாவமாக ஆகுமாகாதா? ஆகும். ஆகவே அவன் அந்த ஆசையை ஹலாலிலே நிறைவேற்றிக் கொள்வானேயானால் அது அவனுக்கு நன்மையாக இருக்கும். நான்காவது, பெண் பெறக்கூடிய அந்த உரிமைகள், கணவனின் மீது பெண்ணுக்குள்ள கடமைகளில், ஹுஸ்னு முஆஷரத்ஹா வ முஆமலத்ஹா பில் மஅரூஃப், ஹுஸ்னு முஆஷரத்ஹா வ முஆமலத்ஹா பில் மஅரூஃப். ஒரு ஆண், அதாவது கணவன், தனது மனைவியிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் அழகிய முறையில் அவர் முஆமலா என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கலே, பேசுறது பழகிறது எல்லாமே வரும். முஆஷரா என்று சொன்னால் இணைந்து வாழ்வது, எல்லா வகையிலுமே ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணிடத்துல இஹ்சானோடும் மஅரூஃபோடும் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது நன்மையோடும் உபகாரத்தோடும் கருணை புரிவதோடும் இரக்கம் காட்டுவதோடும் அன்பு பாசத்தோடும் புரிந்துணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும். சூரா நிசாவுடைய 119வது வசனம் கவனிங்க, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களே நீங்கள் உங்களது மனைவிமார்களிடத்தில் அழகிய முறையில் வாழுங்கள். ஆஷிரு என்று சொன்னால் வாழ்க்கை வாழுங்கள், சேர்ந்திருங்கள் அர்த்தம். என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அஷர யஷுரு என்றால் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது. இப்ப இவர் கல்யாணம் பண்றாரு, ஒரு வருஷ கணக்கில் போயிடுறாரு, சரி வந்தாலும் வாழ்றது கிடையாது. ஸோ அப்ப கணவன் மனைவியா இருந்து என்ன பிரயோஜனம், புரியுதா இல்லையா? அப்ப கணவன் மனைவி என்பவர்கள் யாரு, சேர்ந்து வாழக்கூடியவர்கள். அதனாலதான் மார்க் வந்து ஒரு லிமிட் கொடுத்திருக்கு எல்லாத்துக்குமே, பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எவ்வளவு லிமிட்னு சொல்லி. வஆஷிரூஹுன்ன, நீங்கள் அவர்களிடத்தில் வாழுங்கள். அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு கட்டளையாக சொல்கிறான். எப்படி வாழணும், எப்படி வேணாலும் வாழலாமா, அடிக்கலாமா, ஏசலாமா, திட்டலாமா, குடும்பப்படுத்தலாமா, ஹக்கு கொடுக்காம இருக்கலாமா, புறக்கணிக்கலாமா, பேசாம இருக்கலாமா, ஒதுங்கி இருக்கலாமா, சொன்னா இல்ல, பில் மஅரூஃப், மிக அழகிய முறையில், நன்மையான முறையில். அப்ப எது மிக அழகிய முறை, எது நன்மையான முறை, எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும், புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க அறிஞர்கள், அதாவது ஹசனல் ஹுலுகி மஅ ஜௌஜதிஹி, தன்னுடைய மனைவி இடத்தில் நற்குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் நற்குணம், பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், மன்னிக்க கூடியவனாக இருக்கணும், விட்டு கொடுக்கிறவனாக இருக்கணும், சில குறை நிறைகளை, அதாவது மார்க்கத்தினுடைய எல்லையை மீறாத வரைக்கும் சில குறை நிறைகளை, சில சிறுங்கல்களை, சில அதாவது பெருடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சில பலவீனங்களை சகித்துக் கொள்பவராக இருக்கணும், மன்னிக்கக்கூடியவராக இருக்கணும், ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்துக்காக வேண்டி குற்றம் காணக்கூடியவராக இருக்கக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு உழுகக்கூடியவராகவோ அல்லது கடுகடுப்பாக பேசக்கூடியவராகவோ, அல்லது எதுக்கெடுத்தாலும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராகவோ, அல்லது எதுக்கெடுத்தாலும் குறை காணக்கூடியவராகவோ, குற்றம் சொல்லக்கூடியவராகவோ, சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடியவராகவோ, அல்லது அந்த பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவராகவோ, அந்த பெண்ணுடைய குணத்தை கொண்டோ, அந்த பெண்ணுடைய உருவத்தை கொண்டோ, அல்லது அந்த பெண்ணுடைய குடும்பத்தை கொண்டோ அந்த பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவராக, குறைவாக பேசக்கூடியவராக, அசிங்கமாக பேசக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது. இதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் என்ன குணம், இது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த குணம். இந்த குணம் வந்து எல்லா முஸ்லீம்களிடத்திலும் இருக்கணும், நம்ம எல்லாரிடத்துல பழகும் பொழுது இருக்கணும். அதுல குறிப்பா கணவன் மனைவி இடத்துல பழகும் பொழுது, மனைவி கணவனிடத்தில் பழகும் பொழுது, ஹசனல் குலுக்கி மஅ ஜௌஜதிஹி ரஃபீகம் பிஹா, மென்மை இருக்கணும் கணவனிடத்தில், என்ன இருக்கணும், மென்மை இருக்கணும். சாபிரன் அலா மா யஸ்துரு மின்ஹா, அந்த மனைவி இடத்தில் ஏற்படக்கூடிய சில சினுங்கல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்க மனைவி எப்படி விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், இன் தஹத்த துகீமுஹா கஸர்தஹா, அவளை நீ சரியாக்கணும் நினைச்சி நீ அப்படியே போய்கிட்டே இருந்த, கடைசியில் என்ன செஞ்சிருவ, உடச்சு போடுவ, புரியுதா இல்லையா? நீ அப்படியே விட்டா அப்படியே இருக்கும். அதனால அந்த வளைவோட தான் நீ அவளோட நீ சுகம் அனுபவிச்சுக்க முடியும்பா, மொத்தமா திருத்திடலான்னு சொல்லி பார்க்காதுன்னு சொல்லி, புரியுதா என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அதாவது பெண்களுடைய படைப்பை பொறுத்து அல்லாஹு தாலாவுடைய வகையை கொண்டு யார் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உங்களுக்கு குறை சொல்லணும்னு ஆசை ஏமா, அப்படி கிடையாது. சில இயற்கைகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் இல்லையா? இப்ப அதுக்காக வேண்டி என்ன அர்த்தம் கிடையாது, எல்லாருமே அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, புரியுதா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஹதீஜாவும் இருந்தாங்க இல்லையா, யாரும் இருந்தா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருந்தாங்க, ஹப்சாவும் இருந்தாங்க, உம்மு சலமாவும் இருந்தாங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷும் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தா, ஜைனப் பின்த் ஹுசைமா இருந்தாங்க, அப்புறம் ஹபீபா, உம்மு ஹபீபா இருந்தாங்க சரியா, அப்புறம் வந்து சஃபியா இருந்தாங்க, ஜுவைரியா இருந்தாங்க, புரியுதா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கு எந்த ஒரு முஸ்லிமான பெண்ணும் தனக்கு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 9 பேர்ல அவங்களே சேர்த்து ஆயிஷா ரதி சாரி இவங்களை சேர்த்தா ஹதீஜாவை சேர்த்தா 10 ஆயிடுவாங்க. அப்புறம் இடையில மூத்தா போனாங்களே உம்முல் மசாகின் ஜைனப் பின்த் ஹுசைம் அவங்கள சேர்த்தா 11 ஆயிடுவாங்க. 9 மனைவிமார்களோட ஒரே நேரத்தில் ரசூலா வாழ்ந்தாங்க. மொத்த மனைவி எத்தனை? அதான் ரஹிக்கு பிடிச்சு மறந்தாச்சே, அதற்கு போயிட்டாரு, ரஹிக்கு கித்தாபையும் சேர்த்து கொடுத்து விட்டாச்சு. 11 மனைவிமார்கள் இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய யாருடைய குணம், நீங்க இந்த 11 பேருடைய லைஃப் படிச்சு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் உன்னோட மேட்ச் ஆயிடும். எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுத்தல இத்தனை மனைவிமார்களை கல்யாணம் பண்ண சொன்னா சொல்லுங்க? சும்மா கிடையாது. அப்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்மாதிரி யாருன்னு சொல்லி இவங்கள நீங்க எடுத்துக்கணும். புரியுதா இல்லையா? எடுத்துக்கிட்டு இப்ப அவங்கள்ட்ட உள்ள பிளஸ் அதை எடுத்துக்கணும், அவங்கள்ட்ட இருந்த மைனஸ் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க சமாளிச்சாங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். புரியல உங்களுக்கு? எல்லார்ட்டையுமே ஆண்கள்ட்டையும் மைனஸ் இருக்கும், பெண்கள்ட்டையும் மைனஸ் இருக்கும், ஆண்கள்ட்டையும் பிளஸ் இருக்கும், பெண்கள்ட்டையும் பிளஸ் இருக்கும். அந்த மைனஸ் வெளிவரும் பொழுது அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது? புரியுதா இல்லையா? அதை நம்ம படிச்சுக்கணும். அதை படிக்கவில்லை என்றால் தான் வாழ்க்கையில பிரச்சனை. புரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். இப்ப எப்படி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறையே சொல்ல மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப அமைதியானவங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எப்படி? சவுதா ரதியல்லாஹு அன்ஹா பாவம், என்ன ஒரு சட்டியில பாயசத்தை பண்ணி ரசூல்லா பாவம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. சாயந்தரம் அந்த சின்ன பொண்ணு ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்காங்களே, சந்தோஷமா ரெண்டு பேரும் சாப்பிடட்டுமே. எப்படி சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடட்டுமே, சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டுமே சொல்லி நல்லெண்ணத்தில் அந்த பெரிய பொண்ணு யாரு? சவுதா மூத்தவங்க தானே. அந்த பெரிய பொண்ணு ஒரு பாயசத்தை செஞ்சு அனுப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரே தட்டு தான், இத பறந்துருச்சு பாயசம் தனி தட்டு தனி, உடஞ்சி போச்சு. மண் பாத்திரம் தானே உடஞ்சி போச்சு. என்ன ஏன் நாளில் இருக்கும் பொழுது அப்ப கொடுத்து விடுறாளா யாரு? பாயசம் பாற அப்படின்னு சொல்லு. ரசூல் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் சொல்ல. நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? இன்றைய காலத்து ஆண்களா இருந்தா நேரம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கோம். என்ன செஞ்சிருப்போம்? அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு நேரம் ஆஸ்பத்திரி. அது இன்றைய காலத்து ஆண்கள்லாம் வேற. அம்மா சீதை தெரியாம வந்துருச்சுமா மன்னிச்சுக்கமா அப்படின்னு கை கட்டி நிக்கிறவங்களும் என்ன சொல்றீங்க? இருக்கதான் செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க பாருங்க, இதுதான் நம்ம நபிட்டு இருந்து எடுக்கிற படிப்புன. என்ன செஞ்சாங்கன்னா, உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு, கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு கைரத் ரோஷம் வந்துருச்சு, அது ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாயசத்தை கீழே விழுந்த பாயசத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு தட்டு உடஞ்சு போச்சா இல்லையா, பாத்திரம் உடஞ்சு போச்சுல, அதுக்கு வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்தை பதிலுக்கு கொடுத்து விடுறாங்க. பாத்தீங்களா கிசாஸ். ஆயிஷா நீ உனக்கு வந்த ஹக்கு பாயசத்தை தூக்கி போட்ட, ஆனா சட்டி யாரோட? அவங்க சட்டி தானே, உடச்சு புட்டியில இப்ப பதிலுக்கு ஒரு சட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்த ஒரு சட்டி எடுத்து அனுப்பிட்டாங்க. கொடுத்து விட்டு அவங்களையும் கோச்சிக்கல, சட்டியை போட்டு உடச்சி வந்தவரை துரத்தி விட்டாங்கல்ல, அதையுமே கோச்சிக்கல. சோ இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். புரியுதா இல்லையா? ஏய் நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் ஒரு மனுஷியா, சி உனக்கு வேணாம்னு சொன்னா வேணாம்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதுதானே. ரிசுக்க போய் தட்டி விட்டிய, நீலாம் என்ன அறிவு இருக்கா, மண்டையில மசாலா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, சொல்லல இல்லையா? அந்த பெண்ணை யார கொடுத்து விட்டாங்களே? சௌதா. சௌதா உனக்காவது புத்தி இல்ல, இவள்கிட்ட இருக்கும்போது கொடுத்து விட்டிய சொல்றவங்க யாரையுமே சொல்லல. அவங்களுடைய எண்ணமும் நல்லெண்ணம், இவங்களுடைய இவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ரோஷம். இது ஏற்கனவே சொல்லி யார் ஏத்துக்கிட்டா? என் முன்னாடி நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டி அப்படி சொன்னாங்களா? வந்தவரை இப்படி செஞ்சிட்டி, அவர் ஒரு சஹாபி தானே, சொல்லுங்க பார்க்கலாம். இப்படித்தான் ஏற்படக்கூடிய சில தவறுகளை கணவர் என்ன செய்யணும், ஏற்று. இதுக்கு போய் நீங்க அவங்க சொல்லுவீங்க சரியா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொன்னா அவர் சொல்லுவாரு, அடுத்து உனக்கு என்ன சொன்னாரு கேட்டு வந்து சொல்லும் பாரு, கவனிங்க. கடைசியில பிரச்சனை என்ன மாட்டி விட்டுட்டே இருக்கிறீங்க. சாபிரன் அலாமா யஸ்துரு மின்ஹா. அப்ப தனது மனைவி இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிணுங்கல்களை அவர் சகித்துக் கொள்பவராக இருக்கணும். அப்பப்ப உமர் ரதி அல்லா வருவாங்களாம், யார்கிட்ட? ஹப்சா ரதி அல்லா தான் மகள்கிட்ட. அவங்களும் வந்து சின்ன வயசு தான், 20 வயசுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 19 வயசுல வந்து அவங்க ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா சஹமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க உஹுத் போர்ல காயத்துல. இப்போ கல்யாணம் பண்ணா இம்மா இந்த ஆயிஷாவை பார்த்து நீ ஏமாந்துடாத. யாருக்கு சொல்லுவாங்க? ஹப்சாட்ட என்ன சொல்லுவாங்க? ஆயிஷாவை பார்த்து ஏமாந்துடாத. ஆயிஷா புள்ள அது வந்து சத்தமா பேசுது, ரசூலுல்லாஹ்ட்ட சண்டை போடுது, கோச்சிக்குது, அப்படி செய்து இப்படி செய்துங்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு நீ என்ன செஞ்சிடாத, உரிமை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட நீ சண்டை செஞ்சிடாத, டிமாண்ட் பண்ணிடாத, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து நசீகத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். புரியுதா? சின்ன வயசு தானே. இப்ப என்னாச்சு? இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க ஆயிஷாவை பார்த்து பார்த்து அத்தா சொன்னாலும் யாரோட இருக்கிறாங்க இவங்க? ஆயிஷாவும் ரழியல்லாஹு அன்ஹா ஹப்சாவும் ரெண்டு பேரும் கூட்டாளி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரெண்டு பிரிவு இருக்கும், என்ன ரெண்டு குரூப்பு. ஒரு குரூப் இந்த பக்கம் யாரு? ஆயிஷா, ஹப்சா, அப்புறம் உம்மு சலமா, அப்புறம் வந்து இன்னொருத்தங்க, அப்புறம் இன்னொரு குரூப்பு ஜைனப் பின்த் ஜஹஷோட ஒரு ரெண்டு குரூப்பு. இப்ப என்ன நடந்துச்சு கதை? ஆயிஷாவை பார்த்து பார்த்து ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லா வந்தா கொஞ்சம் அதாவது கெத்தா பேசுறது அல்லது கொஞ்சம் உரிமை எடுத்து கோச்சுக்கிறது வைக்கிறது. ரசூல்லா பார்த்தாங்க இது என்னடா வம்பா இருக்கு, ஏமா நீ உங்க அத்தா வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அப்படின்னா என்ன தலா குட்டாங்க. ரசூல் சொல்லாச்சுலாம் தலா குட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப தலையில கை வச்சாச்சு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பக்கம் சரியான கவலை. ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா உண்மையிலேயே ரசூல்லாவை கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது. என்ன எண்ணத்துல செஞ்சாங்க அவங்க? ஒரு உரிமை எடுத்து பாசத்தில் செஞ்சாங்க. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அனுப்பினான். அனுப்பி என்னுடைய நபிக்கு நீங்கள் நான் சொல்வதாக கட்டளையிடுங்கள். முர்ஹா ஃபல் யுராஜ ஹப்சத, முர்ஹு ஃபல் யுராஜ ஹப்சத. ஜிப்ரீல் நபிக்கு கட்டளை கொடுங்கள், அவர் ஹப்சாவை திரும்ப தனது திருமணத்தில் மீட்டுக் கொள்ளட்டும் என்று. ஏன் ஹப்சா அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய பெண், ஹப்சா அதிகம் இரவிலே தொழக்கூடிய பெண், ஆகவே அவளை பிரிஞ்சிட வேணா, அவளை தன்னுடைய திருமணத்தில் மீட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக ஜிப்ரீல சொல்ல சொல்லி அல்லாஹ் அனுப்பி வச்சான். நினைச்சு பாரு. புரியுதா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் நிறைய படிப்பினைகள் பாடங்கள் இருக்கு. அதாவது இந்த இடத்துல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உண்டான உறவு, அதுபோன்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த மதிப்பு மரியாதை கண்ணியம், அதையும் நம்ம ஒரு பக்கம் புரியணும். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை எந்த அளவு நேசிச்சான், அவர்கள் மேல எந்த அளவு பிரியம் வச்சிருந்தான். இப்ப இது ஒரு குடும்ப சண்டை, சரியா? நபி வந்து கோச்சுக்கிட்டாங்க அவர் மனைவி மேல, அவர் கோச்சுக்கிட்டு அவர் விட்டா என்ன அப்படின்னு அல்லாஹ் அதை எடுத்துக்கல. புரியுதா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஹி குர்ஆன் கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அல்லாஹ் இறக்கிட்டான். அப்ப இந்த இடத்துல ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா மேல, உமருடைய மகள் மேல அல்லாஹ் வைத்திருந்த நேசத்தை நம்ம பார்க்கணும். பல நேரங்களில் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்காக நபிக்கு அறிவுரை சொல்லியிருக்கான். நபியே, மூமின்கள் உங்களிடம் வந்தால், அதாவது சஹாபாக்கள் உங்களிடம் வந்தால், நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். நபியே, நீங்கள் சஹாபாக்களை பார்த்தால் அவர்களிடத்திலே பணிவாக பேசுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முதலாவதாக ஏற்றுக்கொண்ட அந்த தலைமுறை, அந்த சஹாபாக்கள் மேல அல்லாஹ் வச்சிருந்த மதிப்பு மரியாதை, நேசம், அன்பு, கண்ணியத்தை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? இது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை பாடம். ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுல நீங்க எல்லாமே அது வந்துருச்சு. நீங்க சொன்னதுல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது அகீதாவோட சம்பந்தப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்துல சஹாபாக்களை நம்ம எப்படி அணுகணும், புரியுதுங்களா? இப்ப இந்த முட்டாளுங்க என்ன செய்வாங்க? தருதல தௌஹீத் முட்டாளுங்க பத்தியா, ஒரு மனைவி சஹாபி தான், அவளும் ரசூல்லாவையே ஏத்தி பேசிருக்கிறாங்க, ரசூல்லாட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, தலாக்கே விட்டாங்க பாத்தீங்களா? அப்ப எப்படி சஹாபாக்கள் நம்ம ஆதாரம் எடுத்துக்க முடியும்? இதுதான் வந்து இந்த புத்தி கோணி போனவங்களுடைய, குறுகி போனவங்களுடைய பார்வை. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் நடந்துகிட்டாங்க. ஆனா அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த விசேஷமான அமல்களை கொண்டு அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான். அவர்களுடைய தவறை விட அவர்களுடைய நன்மை மிகுந்திருந்தது. இப்ப நமக்கு நம்முடைய நன்மையை விட நம்முடைய தவறுகள் தான் மிகச்சிறந்தது. சஹாபாக்களுக்கு எப்படி, அவங்களுடைய தீமைகளை விட தவறுகளை விட எது மிகச்சிருக்கு, நன்மை. அவங்க ஹிஜ்ரத்து ஜிஹாதுன்னு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுவே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உலகத்துல உள்ள அத்தனை அவுலியாக்கள், சாலிஹீன்கள், ஷஹீதுகள், சித்திக்குகள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தீஸுகள் எல்லாருடைய அமலையும், இஹ்லாசான அமல்களையும் கொண்டு வந்து ஒரு தட்டுலையும் சஹாபிலேயே கடைசி தரஜாவுடைய ஒரு சஹாபியுடைய ஹிஜ்ரத்தை கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சஹாபியுடைய அது கடைசி தரஜாவுடைய அந்த ஹிஜ்ரத்திற்கு பாருங்க, சஹாபி அல்லது அன்சாரியுடைய நுசுரத்திற்கு பாருங்க, அதை கொண்டாந்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அது கீழே போயிட்டு இதெல்லாம் காத்துல பறக்க ஆரம்பிச்சு. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அபூபக்கரே ரெண்டே ரெண்டு நாளுடைய அமலை எனக்கு கொடுத்துருங்க. எத்தனை நாளுடைய அமலை, ரெண்டு நாளுடைய அமலை கொடுத்துருங்க, வாழ்நாளுடைய அமலையே நான் உங்களுக்கு தரேங்க. உங்களுடைய லைஃப் இல்ல, ஒன்லி டூ டேஸ், ரெண்டு நாளுடைய அமலை எனக்கு கொடுங்க, நான் என்ன கொடுத்துறேன் உங்களுக்கு, பத்ரு, உஹது, ஹந்தக், ஹுனைனு, ஹிஜ்ரத்து எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். என்ன தெரியுமா, ரசூல்லாவோட ஹிஜ்ரத் செஞ்சீங்க பாருங்க, காரு சவுர்ல தங்கினீங்க பாருங்க, இன்னொன்னு ஹுதைபியால எல்லாரும் ரசூல்லாக்கு எதிரில் நினைப்ப நீங்க ரசூல்லாக்கு பக்கத்தில் நினைங்க பாருங்க, இந்த ரெண்டு நாளுடைய அமலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க போதும் நினைச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? அப்ப சஹாபாக்களை, சஹாபிய பெண்களை எந்த ஒரு தருணத்திலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது. இப்ப அல்லாஹ் விட்டு கொடுத்தானா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு அல்லாஹ் வந்துட்டான், யாருக்கு சப்போர்ட்டா, ஹப்சாவுக்கு சப்போர்ட்ல அல்லாஹ் வந்துட்டான். எப்படி அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூமுக்கு சப்போர்ட்ல யார் வந்துட்டான், அல்லாஹ் வந்துட்டான். அபஸ வத்தவல்லா அன்ஜாஹு அல்அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்-ஸிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃஅன்த அன்ஹு தலஹா. உன்ன ரசூல மனசுல வச்சுக்கிற, கொஞ்சம் போங்க தள்ளி, இவங்களுக்கு நாங்க முதல்ல தாவா கொடுத்துறோம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிச்சு. வேணவே வேணா யார சூழலாம், வேணவே வேணாம். முதல்ல அந்த கண்ணு தெரியாதவர் கவனி, அவர் ஆசையோட வந்திருக்கிறார், அன்போட வந்திருக்கிறார். என் மேல ஆசை, உங்க மேல ஆசை, மார்க்கத்தின் மேல ஆசை, முதல்ல அவருக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுங்க, அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கப்புறம் இவங்களை நீங்க பாத்துக்கலாம். இல்லைனா வேணாம், தேவையில்லை. அவரோட சேர்ந்து உட்கார்ந்து கல்வி படிக்க விரும்பலன்னு சொன்னா படிக்கவே வேணாம், இஸ்லாமுக்கே வர வேணாம், தொடச்சு விடுங்கட்டாங்க. அல்லாஹ்லாம் மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாரு, மாலிக்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு ஹதீஸ் சொல்லி கொடுங்க. அவரும் பெரிய தாபியை, பெரிய இமாமும், அவரும் பெரிய மன்னர் அமீர் மினி. இமாம் மாலிக்கிட்ட என்ன சொன்னாரு, வீட்டுக்கு வந்து ஹதீஸ் சொல்லி கொடுங்கனாரு. இமாம் மாலிக் சொன்னாங்க, மன்னரு அல் இல்மு யுக்தா வலா யுக்தி, கல்வியை தேடிதான் போகணுமே தவிர கல்வி தேடி வராது. உங்க பிள்ளைங்களுக்கு ரசூல்லாவுடைய ஹதீஸ படிச்சு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால், படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்தா மஸ்ஜிதுல எனக்கு முன்னாடி உட்காரக்கூடிய மாணவர்களோட சேர்ந்து உட்கார்ந்து படிச்சு கொடுக்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறது அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. முடிஞ்சு போச்சு. இப்ப சில பேர் என்ன விரும்புறாங்க, அவங்க வீட்டுக்கு ஸ்பெஷலா வந்து அவங்க வந்து பெரிய பணக்காரங்களா, மஸ்ஜிதுக்கு வரமாட்டாங்களா, மர்சாக்கு வரமாட்டாங்களா, மற்ற பிள்ளைங்களோட அவங்க பிள்ளைங்க படிக்க மாட்டாங்களா, அவங்க பிள்ளைங்களாம் பெரிய பெரிய கான்வெண்ட்ல தான் படிப்பாங்களா, பெரிய பெரிய ஸ்கூல் கோட்டு சூட்டு போட்ட ஸ்கூல்ல தான் படிப்பாங்களா, அதற்கு வந்து என்ன செய்யணுமா, வீட்டுல வந்து ஃப்ரீ நேரத்துல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, புள்ள அப்பதான் தூங்கிட்டு இருப்பான், அவர் அதற்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் ரெடியாகி வருவாங்க, அப்புறமா சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த முட்டாளங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, அஜரத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு மாசம் 2000-3000 கொடுத்துட்டா நம்ம வந்து படிக்க வச்சிடணும், ஒரு காலம் படிக்க முடியாது, நல்லா பாதுகாக்கணும். பாவ மார்க்க அறிஞர்களுடைய நிர்பந்தம் என்ன, அவங்களுக்கு சரியான வருவாய் இல்லை, அந்த நிர்பந்தத்தில் அதை செய்யறாங்க. இந்த நிர்பந்தத்தை யார் பயன்படுத்திக்கிறார், செல்வந்தர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். சரி, இப்ப என்ன படிச்சோம்? அப்ப சஹாபாக்கள் மேல அல்லாஹ் வைத்திருந்த அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு என்பது இபாதத்தை கொண்டு கிடைக்கப்பெறுகிறது. அந்த இபாதத்து யாருக்கு நிறைவா இருந்துச்சு? பொதுவா எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் இருந்துச்சு. ஜைனப் பின்த் ஜஹஷ் எப்படி சொல்லுதாங்க, ராத்திரில ரசூல்லா பார்த்தாங்க ரெண்டு தூணுக்கு இடையில கயிறு கட்டி இருந்துச்சு. ஆயிஷா கேட்டாங்க என்னமா, ஏன்னா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா உடைய வீடு தான் பக்கத்துல இருக்கு பள்ளிக்கு. ஆயிஷா என்னமா கயிறு அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்க இப்போ ஒய்ஃபுடைய வேலை அப்படின்னாங்க. ஏன் ஒய்ஃபா யாருமான்னு சொல்லிட்டு, அதான் அந்த ஜெயினபு வேலை அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல கயிறு எது கட்டுவோம், எதுக்குமா, எதுக்கு விட்டா நம்ம இந்தியன் ஹாஜி இருக்குல்ல பிளைட்லயே கயிறு கட்டி துணி காய போட்டோம். இந்தியால இருந்து உமர் ஹாஜிக்கு போறாங்கல்ல, கொஞ்சம் விட்டா என்ன செஞ்சிருவாங்க, பிளைட்லயே கயிறை கட்டி துணி காய போட்டோம். நீங்க போங்க இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு, அப்பா ரூம் கதவு வாச மாடிப்படி எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஆயிஷா என்ன பதில் சொன்னாங்க, என்னன்னு கேட்டா, ஹஸைன பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஆண்கள்லாம் பள்ளியை விட்டு போன உடனே அல்லது இரவு நடுநிசியான உடனே பள்ளிக்கு வந்துருவாங்க, ரெண்டு துணிலையும் கயிறை கட்டிக்கிட்டு அந்த கயிறுக்குள்ளார கையை இப்படி விட்டு இப்படி தக்பீர் கட்டிப்பாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க, குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தூக்க மிகச்சு இப்படி தூங்கி உழுறாங்க பார்த்தீங்களா. அப்ப கயிறுக்குள்ளார கை இருக்குத, கைக்குள்ளார கயிறு இருக்குத, என்ன ஆகும், கீழே உழுவ மாட்டோம். ஏன்னா அப்படி உழுவு போகும்போது என்ன கயிறு தாங்கிக்கும், அப்புறம் திரும்ப முடிச்சிருவாங்க, அப்புறம் திரும்ப ஓதுவாங்க தொழுவாங்க. இப்படி தொழுதுகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஜைனபை கூப்பிட்டு, ஏம்மா இப்படி சிரமப்பட்டு நீங்க வணங்காதீங்க, உங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வரைக்கும் தொழுதுக்குங்க, தூக்கம் வந்தா தூங்கிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இபாதத்துல இப்படி ஏறினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. இப்ப கவுந்து கிடக்குது எப்படி, ஏய் எந்திரிச்சு சுபாவது தொழுதுட்டு தூங்கண்டி. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் முஹ்சினன் லில்லன்னி பிஹா, தனது மனைவியின் மீது நல்லெண்ணம் வைத்தவராக இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு செயலுக்குமே ஒரு நல்ல காரணத்தை தேடணும். எப்போதுமே குறை கண்டுகொண்டு நீ இதுக்குத்தானே இப்படி செஞ்ச, நீ இதுக்குத்தானே இப்படி செஞ்ச, உன் என்ன இப்படி அப்படி, அந்த எல்லாத்துக்குமே தப்பான காரணங்களை சொல்றது, அதே போல சந்தேக பார்வையோட பார்க்கணும். புரியுதுங்களா? இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. யார் இடத்துல, கணவன் இடத்துல. ஒரு பெண் உதாரணத்துக்கு, ஒரு காலையில ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சாங்க, உனக்கு தெரியும் எனக்கு இது பிடிக்காது, நீ வேணுங்கனே செஞ்சு வச்ச அப்படிங்கிறது. எது செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு தப்பு அர்த்தத்தை சொல்லு. பெரும்பாலும் யதார்த்தமா நடந்திருக்கும், இன்டென்ஷன் இல்லாம எண்ணம் இல்லாம நடந்திருக்கும். இப்படி நடக்கக்கூடிய காரிய செயல்களுக்கு அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டு வராரு. சோ இது மனதளவுல அந்த மனைவியை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல